विमतं मिथ्या विमतं मिथ्या दृश्यत्वा जडत्वा परिच्छिन्नत्वा सुष्टि रूपेवदिति பர்யந்தம் விப்ரதிபத்தி என்னங்கிறது சொல்லியாச்சு. இந்த விப்ரதிபத்திங்கிறது விசாரத்துக்கு முன்னாடி அவசியம் தெரிவிச்சாகணும் அப்படின்னு, அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு மேல இவா ரெண்டு பேரும் விசாரம் ஆரம்பிக்கிறார். விசாரம் ஆரம்பிக்கும் போது பிராச்சீன அத்வைத கிரந்தக்காரர் இந்த விஷயத்துல ஒரு அனுமான பிரயோகம் பண்ணியிருக்கார். தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதற்காக அனுமான பிரயோகம் மூணு விதமாக சொல்லியிருக்கார். இவாளுடைய பக்கம் என்னன்னா, இப்ப சொல்லப்பட்ட அந்த விஷயம் மித்யா, இந்த சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது மித்யா அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மூணு ஹேதுக்கள் சொல்றார். திருஷ்யமாக இருக்கிறதுனால திருஷ்யத்வா ஒரு ஹேது, ஜடத்வா ஜடமாக இருக்கிறதுனாலேன்னு ரெண்டாவது ஹேது, பரிச்சின்னத்வாக்கு மூணாவது ஹேது. எல்லாத்துக்குமே திருஷ்டாந்தம் சுத்திரூபியா அப்படி சுத்திரூபியம் இதுதான் திருஷ்டாந்தம். இந்த இடத்துல மூணு விதமான அனுமானம் பிராச்சீன கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை மொத்தமா எடுத்துன்னு இப்ப பரீட்சை பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேல பூர்வபக்ஷி என்ன சொல்றார் அப்படிங்கிற விஷயத்த இதுல விசாரிக்கப்படுறார். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுக்திரூபியவது, இது ஒரு பிரயோகம். இதே மாதிரி ஜடத்வா பரிச்சின்னத்வா அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு பிரயோகம் வச்சுக்கணும். ந அவயவேஷு ஆக்ரஹா, இதுக்கு மேல என்ன வரும்னா, எதிராளிய பார்த்து நாம அனுமான பிரயோகம் பண்ணும்போது நையாயிக மதத்துல என்ன சொல்லுவானா, அஞ்சு அவயவங்களை பிரயோகம் பண்ணணும். அவயவங்கள் சொன்னா இந்த அனு பரார்த்தானுமானத்துக்கு அஞ்சு வாக்கியங்கள் சொன்னோமே, பிரதிஜா ஹேது உதாகரணம் உபநயம் நிகமனம் அப்படின்னு அஞ்சு அவயவங்கள் உண்டு. இந்த அஞ்சு அவயவங்களையும் பிரயோகம் பண்ணினாத்தான் அது பூர்ணமான ஒரு அனுமான பிரயோகம் ஆகும் அப்படின்னு நையாயிக்காள் சொல்றா. கார்த்திகாள் மீமாம்சக்காள் என்ன சொல்றான்னா, அந்த அஞ்சு அவயவங்கள் தேவையில்லை, அதுல மூணு ஆரம்பத்திலேருந்து மூணு இல்ல நடுவுல இருந்து கடைசி வரை மூணுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு மீமாம்சக்காள் அபிப்பிராய சொல்றான். ஒரு சில பேர் ரெண்டே ரெண்டு அவயவம் சொன்னாலே போதும் அனுமானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த இதனுடைய சங்கியால எனக்கு ஒன்றும் தாற்பயம் இல்லை, எவ்வளவு அவயவங்களை சொன்னா உனக்கு அர்த்தம் புரியுறதோ அவ்வளவு அவயவங்களை நடத்திக்கிறேன். அவயவேஷு ஆக்ரஹா, எனக்கு அந்த விஷயத்தில் ஆக்ரகம் இல்லை. இப்ப எழுத்தா போல இருக்கிறவன் அஞ்சு அவயவம் சொல்லணும்னு நினைச்சான்னா அஞ்சு அவயவம் சொல்லுவோம். அப்படின்னா எப்படி சொல்லலாம், விமதம் மித்யா இதுதான் பிரதிஜா, திருஷ்யத்வா இது ஹேது, எத் திருஷ்யம் தத்து மித்யா யதா சுத்தி ரூபம், இது மூணு. மூணாவது திருஷ்டாந்தம் உதாரணம்னு சொல்றது. திருஷ்யஞ்ச இதம், இது வந்து உபநயம்னு சொல்றது. தஸ்மாத் மித்யா, இந்த மாதிரி அஞ்சு வாக்கியம் சொல்றாங்க. இதுல விமதம் மித்யா திருஷ்யத்வா எத் திருஷ்யம் தன் மித்யா யதா சுத்தி ரூபம், இந்த மூணாவது நிறுத்திக்கலாம். அல்லது இந்த மூணாவதுல ஆரம்பிச்சு எத் திருஷ்யம் தன் மித்யா யதா சுத்தி ரூபியம் திருஷ்யம் செய்தன் ஜெகத்து தஸ்மாத் மித்யா, இப்படியாவது சொல்றான். அத்த ஸ்வ நியாமக நியதையா விப்ரதிபத்தியா லகுபூதையா பக்கதாவச்சேது ந விருத்தா, இவர் பிரயோகம் பண்ணும்போது விமதம் மித்யா அப்படின்னு சொல்லிட்டார். விமதம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்தேகத்துக்கு விஷயமானது அப்படின்னு அது சந்திருக்க அர்த்தம். விமதம் விமத்தின்னா சந்தேகம், சந்தேகத்துக்கு விஷயமானது. சந்தேகத்துக்கு விஷயமானதுன்னு சொன்னா என்ன சந்தேகம் அப்படின்னு எல்லாம் திரும்பி திரும்பி கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு விஷயம்னு அர்த்தம் இல்லை. இந்த பிரம்ம பிரமாத்திருத்தாபாத்தியத்தை சத்வேர பிரதீத்தியர்கம் சித்திண்ணம் மித்யானவான்னு ஒரு விப்ரதிபத்தியை காமிச்சோமே, இந்த விப்ரதிபத்தியால வரக்கூடிய சந்தேகத்துக்கு விஷயமானது அப்படிங்கறது சொல்றது விமதம் அப்படிங்கிற பதம். ஏதோ ஒரு சந்தேகத்தை எடுத்துக்கூடாது, இந்த பிரகிருத சந்தேகத்தை தான் எடுத்துக்காகணும். அப்ப இந்த சந்தேகத்தை பக்கதாவச்சேதமாக போடணும், இதுதான் பக்கதாவச்சேதம். பக்கதாவச்சேதம் அப்படின்னு சொன்னா, எது பட்சமாக நாம நிர்தேசம் பண்ணியிருக்கோமோ, எதுல சாத்தியத்தை சாதிக்க போறோமோ அதுதான் பட்சம். அதுல இந்த அதுல இருக்கக்கூடிய விசேஷம் இருக்கு, அந்த விசேஷம் இந்த விசேஷனத்தை பக்கத்தா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து இந்த சந்தேக விஷயத்துவம் அப்படிங்கறது பக்கத்தா வச்சிருக்கும்னு சொன்னார். இதுல ஒரு சந்தேகம் வருது, வேற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் ஒரு ரெண்டே ரெண்டு க்ஷணம் தான் இருக்குமா? நைராயிக மட்டத்துல பார்த்தோம்னா தியானங்கிறது க்ஷணிக்கம். க்ஷணிக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு க்ஷணம் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு க்ஷணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஒரே ஒரு க்ஷணம் தான் இருக்கும்னு சொன்னா அது பௌத்த மதம். குறைஞ்சபட்சம் ரெண்டு க்ஷணம், சிலது மூணு க்ஷணம், இந்த மாதிரி எது இருக்குமோ அதெல்லாம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம்னு சொல்றது. அது சீக்கிரமா நாசத்தை அடைஞ்சிடுறது. இந்த மானசமா உண்டாகிறது இந்த தியானம் இச்சா இது எல்லாமே க்ஷணிக்கம். அதாவது ரெண்டு க்ஷணம் இருக்கும், அப்புறம் அது போயிடும், திரும்ப வேற தியானம் உண்டாகும், மாறிண்டே இருக்கும், வேற வேற வந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கு. இப்ப நீங்க சந்தேகம்தான் பக்கத்தா வச்சு இருக்கும்னு சொன்னா அந்த சந்தேகம் அவருடைய வாக்கியத்தை கேட்கும் போது உண்டானது, ஒரு ரெண்டு க்ஷணம் இருந்துட்டு அப்புறம் போயிடும், வேற ஏதாவது தியானம் வந்துடும். அப்ப அதை போய் பக்கத்தா வச்சிருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த சந்தேக வாக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் விசாரமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அதுக்கு மத்தியில பல காரியங்கள்லாம் இருக்கு. அந்த மத்தியஸ்தனாக இருக்கிறவர் வியவஸ்தான், நீ இந்த மதத்தை வச்சு இந்த மதத்தை அனுசரித்து தான் பேசணும், நீ மாத்தி பேசிவிடக்கூடாது இத்தியாதி நியமங்கள்லாம் அவளுக்கு சொல்லி ஆகும். இப்ப இவ்வளவு தூரம் சொல்றது வரை அந்த சந்தேகம் காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகத்தை பக்கத்தா வச்சிருக்கமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற, சமயபந்தாதினாம் வியவதானாத் சத்ய அனுமான கால அசத்வேபி உபலக்ஷணத்தையா பக்ஷதாவச்சேதகத்துவம். அதாவது பக்ஷதாவச்சேதகமாக சொல்லக்கூடிய இந்த சந்தேகமானது உபலக்ஷணமாக இருந்துண்டு பக்ஷதாவச்சேதகம் ஆகிறது. இந்த மூணு விதம் உண்டு, விசேஷணம் உபாதி உபலக்ஷணம். ஒரு வஸ்துவை இது மூணுமே நமக்கு பிரித்து காமிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. விசேஷம் உபாதி உபலட்சணம் இது மூணுமே ஒரு வஸ்துவை இதுதான் அது அப்படின்னு நிச்சயப்படுத்துறதுக்கு சாதனமாக இருக்கு. இப்போ விசேஷம்ங்கிறது சாதாரணமா பிரசித்தமா இருக்கு. இப்போ ஒரு ஒரு எதுவும் சொல்லிடுறேன், இப்போ வந்து பல கட்டங்கள் இருக்கு, பல கட்டங்கள் இருக்கும்போது நான் வந்து ஒரே ஒரு கட்டத்தை சவப்பா இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். அப்படியானால் வெறும் கட்டம் நான் பிரயோகம் பண்ணியிருந்தேன்னு சொன்னா பல கட்டங்கள் இருக்கு, அதுல எதுன்னு தெரியாது, எதை வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா சவப்பா இருக்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அங்க வேற கலர்ல கட்டங்கள் எல்லாம் எது இருக்கோ அது எல்லாம் வியாபத்தி ஆயிடுறது, அதெல்லாம் இப்ப எடுத்துக்க முடியாது. சவப்பா இருக்கிற அந்த ஒரே ஒரு கட்டம் தான் இப்ப எடுக்க முடியும். இது வந்து விசேஷணம்னு சொல்றது. இப்ப இந்த விசேஷணம் ரத்தம் கடமானய அப்படிங்கிற இடத்துல இந்த ரத்தம்ங்கிற விசேஷணம் போட்டதுனால அந்த நீல கடம் மற்ற கலர்ல இருக்கக்கூடிய கடங்கள் எல்லாம் வியாபகத்தியாயி இது ஒன்னே ஒண்ணு நிற்கிறது. இதுதான் விசேஷணம்னு சொல்றது. சிலது உபாதின்னு சொல்றது. உபாதிங்கிறதும் இதே மாதிரி வஸ்துவை பிரித்து காமிக்கக்கூடிய தன்மையுடையது தான். இப்ப வந்து தார்க்கிக மதத்துல சொல்லும்போது இந்த ஸ்ரோத்திரம்னு சொல்றோம், ஸ்ரோத்திரங்கிறது ஆகாசஸ்வரூபம்னு வர சொல்லிட்டுருக்காங்க. ஆகாசஸ்வரூபம் ஸ்ரோத்திரம், ஆகாசம்தான் ஸ்ரோத்திரம். ஆகாசம்தான் ஸ்ரோத்திரம்னு சொன்னால் ஆகாசம் ஒன்னா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே ஸ்ரோத்திரம்னு சொல்ல வேண்டி வந்துடும், அது சரியா வராது. ஒவ்வொருத்தருக்கு ஸ்ரோத்திரத்தை தனித்தனியா சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அவளுக்கு ஸ்ரோத்திரம் தனின்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது ஆகாசஸ்வரூபமா சொன்னால், அதுக்காக அவள் என்ன சொல்றேன், இந்த காது இருக்கோ இல்லையோ இந்த கர்ண சஷ்குலின்னு இதுக்குள்ள இருக்கக்கூடிய நபஸ்திற்கு கர்ண சஷ்குலி அவச்சின்னம் நபா ஸ்ரோத்திரம். அந்த ஆகாசம் இதனால அவச்சின்னமாகும் போது அதுக்கு ஸ்ரோத்திரம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த கர்ண சஷ்குலி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு தனித்தனியா இருக்கிறதுனால அதுக்குள்ள மாட்டின்ற அந்த நபஸ்திற்கு நபோபாதம் அது எல்லாருமே ஸ்ரோத்திரம். இப்ப ஸ்ரோத்திரம் நிறைய ஆயிடுச்சு. ஆகாசம் தான் அது, ஆகாசமா இருந்தாலும் இந்த உபாதியை கொண்டு அந்த கர்ணகஸ்களி ரூப உபாதியை கொண்டு ஸ்ரோத்திரங்கிறது நானா ஸ்ரோத்திரங்களாக ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரோத்திரம் தனி. இப்ப என்ன இங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த கர்ணகஸ்குலிங்கிற ஒரு பதார்த்தம் அந்த ஸ்ரோத்திரத்தை விபாகம் பண்றது, ஆகாசத்தை பேதம் பண்றது, விபாகம் பண்றது. இது இல்ல அது வெளியில இருக்கக்கூடிய வெறும் ஆகாசம் இல்ல இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் தான் அப்படின்னு பிரிச்சு காமிச்சாரு. பிரிச்சு காமிச்சாலும் இது வந்து இந்த கர்ண சட்குலிய ஸ்ரோத்திரம்னு சொல்ல முடியாது, ஸ்ரோத்திரேந்திரியம்னு சொல்ல முடியாது. கர்ண சட்குலிய இதை விட்டுட்டும் அந்த ஆகாசத்தை மாத்திரம் தான் ஸ்ரோத்திரம் இந்திரியமாக எடுத்துக்கணும். அப்படி இருக்கிறதுனால இதை உபாதின்னு சொல்லி இது ரெண்டாவது பிரகாரம். இதை தவிர மூணாவது பிரகாரம் என்னன்னா உபலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபலட்சணம்ங்கிறதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்னு கேட்டா தாத்தவத் தேவதத்தம் அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இது எப்போ உபலட்சணம் சொல்லலாம்னு கேட்டா காக்கா பறந்து போனதுக்கு அப்புறம், காக்கா இருக்கும் போது தெரிஞ்சா அப்ப அது உபலட்சணம் சொல்ல முடியாது, அதை வேணா உபாதின்னு சொல்லலாம். காக்கா பறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது வந்து தேவதத்த கிரகம் அப்படிங்கறத காமிக்கும்படியாக இருந்தால் அப்போ அதை வந்து உபலட்சணம்னு சொல்றது. அதாவது இவன் அந்த வழியா போயிருக்கான், தேவதத்த கிரகத்தை தேடிண்டு இவனுக்கு தெரியாது தேவதத்த கிரகம். ஆனா ஒரு கிரகத்துல காக்கா உட்கார்ந்துருக்குங்கிறத மாத்திரம் பார்த்துட்டே போயிருக்கான், இந்த கிரகத்துல காக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கான், ஆனா தேவதத்த கிரகம்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொல்றான் காக்கா உட்கார்ந்துன்ற கிரகம் தான் தேவதத்த கிரகம்னு சொல்றான். ஆனா இப்ப எப்போ தேவதத்த கிரகம்னு அவன் தெரிஞ்சுக்கிறானோ அப்ப காக்கா பறந்து போயிருக்கு, காக்கா இல்ல. ஆனால் இதுதான் காக்கா உட்கார்ந்த கிரகம்னு அவனுக்கு தெரியறதுலயா ஞாபகம் வருது. இப்ப தேவதத்த கிரகத்தை காமிச்சு கொடுக்கக்கூடியது அதுல ஏற்கனவே இருந்த காக்கா, அதனால அந்த காக்கா இப்ப இல்ல. இப்ப இல்லாமல் ஏற்கனவே இருந்ததாக ஞாபகம் இருக்கிறதுனால அதுவே இதுதான் தேவதத்த கிரகம் அப்படின்னு தேவதத்த கிரகத்தை மற்ற கிரகங்களை காட்டிலும் பிரித்து தனியாக காமிச்சது, இதை உபலட்சணம்னு சொல்லு. இப்ப இங்க இந்த உபலட்சணமாக வச்சு இந்த வாக்கியத்தினால வரக்கூடிய சந்தேகம்ங்கிறது அந்த விஷயத்துல வந்த சந்தேகம் இப்ப இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால அந்த சந்தேகம்ங்கிறது இப்ப இல்லாட்டாலும் ஏற்கனவே அந்த சந்தேகம் வந்திருந்ததோ இல்லையோ, எந்த விஷயத்துல அந்த சந்தேகம் ஏற்பட்டதோ அந்த விஷயத்தை விமர்சனம்னு இப்ப சொல்லலாம். சந்தேகம் வந்த அந்த விஷயமானது நிச்சை அப்படின்னு இப்ப அனுமானத்தினால சாதிக்கிறோம். அதுக்கு ஹேது திருஷ்யத்துவா, இதைதான் இவர் சொல்ற. சமயபந்தாவினா வியவதானாத் தஸ்ய அனுமான கால அசத்வேபி உபலக்ஷணத்தையா பக்ஷதாவச்சேது தத்துவம். இது ஒரு பட்சமாச்சு. இன்னொரு பட்சம் என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இந்த விபிரதிபத்தியில மூணு விசேஷணம் போட்டிருந்தார், பிரம்ம பிரமாத்திரிகா பாத்தியத்துவம் சத்வேன பிரதீக்கிற சத்துவம் சித்பின்னத்துவம். இந்த மூணையே பக்ஷதாவச்சேதமாக சொல்லலாம். அப்படி சொல்லும் போது விமதம்னு சொல்லப்படாது, பிரம்ம பிரமாத்திரிகா பாத்தியம் மித்யா அப்படின்னு சொல்லலாம். அல்லது சத்வேன பிரதீக்கரசம் சித்பின்னம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு சொல்லணும். இதுதான் அடுத்த இதுலையும் சொல்ற. எத்வா விப்ரதிபத்தி விஷயதாவச்சேதகமேவ பக்ஷதாவச்சேதகம் பிராதாம் பிரயோகேஸ்வதி விமதம் இது பதம் விப்ரதிபத்தி விஷயதாவச்சேதகாவச்சின்ன அபிப்பிராயேனா இத்யதோஷ. முன்னாடி சொன்ன விசேஷணங்களை அப்படியே திருப்பி திருப்பி சொன்னாக்கே அவருக்கு எழுதுறதுல சிரமம் ஏற்படும். விமதம்ங்கிறதுல மூணையும் எழுத்துல எழுத முடியும். அங்க சொன்ன விசேஷங்களை திருப்பி திருப்பி எழுதுறதுக்கு நிறைய இடங்கள் வேண்டியிருக்கும். அதனால இவர் என்ன சொன்னார்னா அது சுருக்கமா விமதம்னு சொல்லியிருக்கார். இந்த விமதம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன அதே விஷயத்தை வச்சுக்க வேண்டியது. இதோட இந்த பக்ஷதாவச்சேதக விசாரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல சாத்தியத்தை பத்தி சர்ச்சை பண்ண போறோம். பக்ஷதாவச்சேதகம் எவ்வளவு பொறுமை வேற சொல்லி வேறு